الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يجرمنكم شنآن قوم على الا تعدلوا اعدلوا هو اقرب للتقوى صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اكمل المؤمنين ايمانا احسنهم خلقا صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் இந்த கோடான கோடி ஜீவராசிகளையும் மற்றும் உண்டான படைப்புகளையும் படைத்து அவற்றையெல்லாம் மிகவும் கவனமாக நுணுக்கமாக திட்டமிட்டு பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக யாரெல்லாம் வரலாறு நெடுகிலும் தங்களுடைய உயிர்களையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் கால நேரங்களையும் மற்றுமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜுமாவிற்கு வருகை தந்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு இந்த குத்துபாவை செவிமடுப்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து அஞ்சி தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே மிகவும் பயங்கரமான காலகட்டம், மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களுடைய தொகை உலகத்திலே கோடிக்கணக்காக இருந்து கொண்டிருக்கிறது. சுமார் 160 கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற மொத்த சனத்தொகையில் 700 கோடி மக்களுக்கு மத்தியிலே 160 கோடி என்பது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தொகையாகும். உலகத்திலே வாழக்கூடிய 5 மனிதர்களுக்கு மத்தியில் ஒருவர் உலகத்திலே முஸ்லிமாக இருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் சந்தோஷப்பட முடியும். எங்களுடைய தொகை உலகத்திலே அதிகமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு வகையிலே தொகையிலே கூடுதலாக இருப்பது மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கின்ற மிகவும் அதிகமான வளங்களை கொண்ட நாடுகளையும் முஸ்லிம்கள் தான் சொந்தமாக வைத்திருக்கிறார்கள். சுமார் 52க்கு மேற்பட்ட நாடுகள் உலகத்திலே முஸ்லிம் நாடுகளாக இருக்கின்றன. ஆனாலும் சகோதரர்களே, இவ்வளவு பெரிய வளங்களை கொண்ட முஸ்லிம் சமுதாயம் இன்றைய உலகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வாழ்வதை நாங்கள் மறந்துவிட முடியாது. நாங்கள் வாழுகின்ற இந்த நாடாக இருக்கலாம் அல்லது சர்வதேச நாடுகளாக இருக்கலாம், இந்த எல்லா நாடுகளிலும் மிகவும் பயங்கரமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முஸ்லிம்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த சவால்கள் எவை, இவற்றை ஒரு முஸ்லிம் எப்படி பார்க்க வேண்டும், குறிப்பாக இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தால் அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை அடைய முடியும் என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் மிகவும் பயங்கரமான காலம் என்று நாங்கள் சொன்னோம். ஈமானுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன, முஸ்லிம்கள் படு மோசமாக கொலை செய்யப்படுகிறார்கள், உலகத்தில் இருக்கின்ற அகதிகளுடைய தொகையிலே முஸ்லிம்களுடைய தொகை குறிப்பிட்ட அளவு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியும். நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலும் மிக அண்மை காலமாக முஸ்லிம்களுக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன. பாங்கை ஒளிபெருக்கையிலே பகிரங்கமாக சொல்லுவதிலே பிரச்சனை இருக்கிறது, குர்பானை கொடுப்பதிலே பிரச்சனை இருக்கிறது, பள்ளிவாயல்களை புதிதாக நிர்மாணிப்பதிலே பிரச்சனை இருக்கிறது, முஸ்லீம்களுடைய வியாபார தலங்களுக்கு சென்று வியாபார கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம் என்று பகிரங்கமாகவே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள், பகிரங்கமாகவே கட்டுரைகள் எழுதப்படுகின்றன, முஸ்லீம்களுடைய தொகை இந்த நாட்டிலே என்றுமில்லாதவாறு அதிகரித்து செல்கிறது, ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய சனத்தொகை படுமோசமாக குறைந்து கொண்டு வருகிறது என்ற பிரச்சாரங்களை எல்லாம் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தினர் இந்த நாட்டில் இருக்கின்ற சகலவிதமான ஊடகங்களையும் பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே வெளிவந்த மிக முக்கியமான ஒரு சிங்கள பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்திலே இந்த நாட்டு முஸ்லீம்கள் குறிப்பாக கொழும்பை சார்ந்த முஸ்லீம்களுடைய தொகை படுமோசமாக அதிகரித்துக் கொண்டு போவதாகவும், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய சனத்தொகை குறைந்து கொண்டு போவதாகவும் மிக மோசமான ஒரு கட்டுரையை எழுதியிருந்ததை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே சுமாராக வாரத்துக்கு 3 கருத்தரங்குகள் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இலக்காக கொண்டு நடாத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டியிருக்கிறது. சுமாராக 22 மேற்பட்ட வெப் தளங்கள், வெப்சைட்டுகள் எனப்படுகின்ற இந்த வெப் தளங்கள் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் படுமோசமாக விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கின்றன. இந்த நாட்டில் மாத்திரம் சுமார் 18 மேற்பட்ட சிங்கள மொழியிலான நூல்கள் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் மிக மோசமாக சித்தரித்து எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே தொலைக்காட்சிகளிலும் கூட முஸ்லீம்களை படுமோசமாக விமர்சிக்கின்ற நிகழ்ச்சிகள் கலந்துரையாடல்கள் அன்றாடம் நடந்து வருவதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் நமது பாடும் என்று இருப்பதா, அல்லது இந்த தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்வதா? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது என்றால் என்ன? நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சக்தி படைத்தவன், அவனுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது என்றால் என்ன? எமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற சக்திகள், ஆற்றல்கள், வளங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அவனுடைய மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக நாம் எம்மால் ஆன சகல முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்ப்பு. சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமா? கட்டாயமாக உயிர்களை தியாகம் செய்ய வேண்டும். சொத்து செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்வது கடமை என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தருகின்றான், ஆனால் அதற்கு பகரமாக மூமின்கள் அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய சொத்து செல்வங்களையும் செலவழிக்க வேண்டும், அதுதான் கிரயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். பஞ்சனை மெத்தையில் படுத்துக்கொண்டு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அல்லாஹு தஆலா அவனுடைய தீனை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று நாங்கள் அல்லாஹு தஆலாவில் மிக மோசமான பிழையான விசுவாசத்தை வைப்போமாக இருந்தால் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை ஆசை வைப்பது என்பது சாத்தியமானது அல்ல என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஸ்தானத்திலே இருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, இந்த சமுதாயத்தின் விடிவுக்காக, இந்த சமுதாயத்தின் உயர்ச்சிக்காக வேண்டி பாடுபடுவது என்பது காலத்தின் தேவையாகவும் மார்க்கத்தின் கடமையாகவும் மாறியிருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களில் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையான ஆற்றலை, ஏதோ ஒரு வகையான சக்தியை, திறமையை தந்திருக்கிறான். சிலருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், இன்னும் சிலருக்கு செல்வாக்கை, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், இன்னும் சிலருக்கு உடல் பலத்தை தந்திருக்கிறான், இன்னும் சிலருக்கு வேறு வகையான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுத்திருக்கிறான். அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த தீனுல் இஸ்லாம் குற்றுயிராக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தங்களுடைய தொழிலும் தங்களுடைய குடும்பமும் என்று யாராவது சுயநலமாக சிந்திப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். தங்களுடைய முடிவை படுமோசமாகத்தான் நாளை மறுமையிலே சந்திப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, பள்ளிவாயில் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, தனவந்தர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் அனைவரும் தாம் சுமந்திருக்கின்ற இந்த அமானத்துக்களை மிகச் சரியாக நிறைவேற்றினார்களா என்று நாளை மறுமையிலே விசாரிப்பான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் வைத்திருக்கின்ற அமானத்துக்களை, நீங்கள் சுமந்திருக்கின்ற இந்த பொறுப்புகளை அவற்றுக்கே உரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். எனவே முஸ்லிம் சமுதாயம் தாக்கப்படுகிறது, இஸ்லாத்திற்கு எதிராக படுமோசமான விமர்சனங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன, முஸ்லிம் சமுதாயம் குற்றுயிராக மாறியிருக்கிறது, சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் அதற்கு எதிராக அனைத்து சக்திகளும் திரட்டப்பட்டு சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று முதலாவது சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, மல்லம் யஹ்தம் நபி உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம்களுடைய விவகாரத்திலே யார் கவனம் எடுக்கவில்லையோ அவர்கள் முஸ்லீம்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று மிக தெளிவாகவே அவர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுடைய தனவந்தர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, எங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. பள்ளிவாயல்கள், பாடசாலைகள் மற்றும் உண்டான இஸ்லாமிய இயக்கங்கள் ஊடாக எப்படி இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கலாம், எப்படி இந்த சவால்களுக்கு நாம் முகங்கொடுக்கலாம் என்பதனை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இது காலத்தின் தேவையாக மாறியிருக்கிறது. உதாரணமாக இந்த நாட்டிலே, இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை விமர்சிக்கும் வகையிலே படுமோசமான வெப்தளங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்டது, முஸ்லிம்கள் பெண்களுக்கு உரிமைகளை கொடுப்பதில்லை, முஸ்லீம்கள் மற்றவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், முஸ்லீம்களுடைய ஹலால் இந்த சான்றிதழை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும், முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற வங்கிகளை எல்லாம் தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வந்து தங்களுடைய ஹலாலான ஷரியாத் முறையை திணிக்க பார்க்கிறார்கள் என்று பகிரங்கமாகவே பிரச்சாரம் செய்து இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையினருக்கு மத்தியிலே மோசமான துவேஷ உணர்வுகளை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதன் காரணமாக என்ன ஏற்பட்டிருக்கிறது? எந்த ஒரு காரியாலயத்துக்கு சென்றாலும், எந்த ஒரு வங்கிக்கு சென்றாலும், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்ற பொழுதும் அந்நியவர்கள் முஸ்லீம்களை சந்தேகமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு உண்மையாகவே கிடைக்க வேண்டிய உரிமைகள் பலவற்றை பறிப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் என்றால் இந்த நாட்டிலே மிகவும் சுயநலமானிகள், இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகவும் மோசமான வியாபாரங்களிலே சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் முஸ்லீம்கள் தான், இந்த நாட்டிலே இருக்கின்ற பாதாள உலக கோஷ்டிகளுக்கு அவர்களுக்கு நேரடியான சம்பந்தம் இருக்கிறது, இந்த நாட்டிலே அவர்களுக்கு எந்த விசுவாசமும் நம்பிக்கையும் கிடையாது என்றெல்லாம் மிக மோசமான பிரச்சாரங்களை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். உண்மையாகவே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையில் இப்படியாக துவேஷமாக கடும் போக்கில் சிந்திக்கக்கூடியவர்களுடைய தொகை மிகவும் குறைவாகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரும்பாலான சிங்கள மக்கள் மிகவும் நல்லவர்கள், அவர்கள் மிகவும் இணக்கமாக முஸ்லீம்களிலே முஸ்லீம்களோடு நடந்து கொள்வதற்கு விருப்பமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகவும் சுத்தமாகவும் இருக்கின்றது. ஆனாலும் கூட அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், இந்த சிறுபான்மையினர், இந்த சிறிய ஒரு தொகையினர்
சிங்கள சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த சிறு தொகையினருடைய இந்த விஷம பிரச்சாரம் இந்த நாட்டிலே மிக மோசமாக அவசரமாக சகல ஊடகங்களையும் பயன்படுத்தி செய்து கொள்ளப்பட்டு கொண்டு வருவதனால் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையினருடைய உள்ளங்கள் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இப்படியான சூழ்நிலையிலே நானும் நீங்களும் இந்த நாட்டிலே எப்படி சிறுபான்மையினராக வாழ்ந்து எமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ளலாம், எமது வியாபாரத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம், எமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம், இப்படியான எதிர்ப்புகள், சவால்கள், சோதனைகள் வருவது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அப்படி ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இப்படியான எதிர்ப்புகளும் சவால்களும் கட்டாயமாக வரத்தான் செய்யும் என்பதை முதலாவது நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலாவுடைய கிருபையின் காரணமாக ஒரு பெரிய இஸ்லாமிய எழுச்சி உலகத்திலே ஏற்பட்டு வருகிறது. அது இலங்கையிலும் அந்த எழுச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். வட்டி எமக்கு வேண்டாம், கடவு வேண்டாம், நாம் இஸ்லாமிய வங்கிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று முஸ்லீம்கள் முன்னெப்போதும் இல்லாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்களிலே பெரும்பாலானவர்கள் ஹிஜாப் அணியக்கூடிய பழக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஹலாலான முறையில் தான் எமது உணவுகள் அமைய வேண்டும் என்று முஸ்லீம்கள் மிக அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய கற்கை நெறிகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. இஸ்லாமிய பாடசாலைகள், இஸ்லாமிய இயக்கங்களுடைய முயற்சிகள் மிகவும் பல்கை பெருகி இருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் வேகமாக இஸ்லாம் பரவிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே இருந்து இஸ்லாத்துக்கு வருகின்றவர்களுடைய தொகை மிகவும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வேகமான இஸ்லாமிய எழுச்சியை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படியாவது இஸ்லாத்தை இந்த உலகத்திலிருந்து நீக்க வேண்டும், துடை தெரிய வேண்டும் என்பதற்கான சகல முன்னெடுப்புகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, எனவே பழுத்த காய்களை கொண்ட மரத்தை நோக்கித்தான் கற்கள் வீசப்படும் என்று சொல்வார்கள். யதார்த்தவாதி வெகுசன விரோதி என்று சொல்வார்கள். நன்மையை, சத்தியத்தை, உண்மையை போதிக்கின்றவர்களுக்கு எதிர்ப்பு வருவது என்பது நபிமார்களுடைய காலத்திலே கூட நடந்திருக்கிறது. நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், நாடுகளை விட்டும் துரத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக படுமோசமான விமர்சனங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. பைத்தியக்காரர்கள், சூனியக்காரர்கள், சமூகத்தை பிரிக்க வருகிறார்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள், அவர்களுடைய குடும்ப அமைப்பை கூட சீர்குலைப்பதற்கு அன்னை ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய சர்ச்சை, அவர்களுக்கு எதிரான அபாண்ட குற்றச்சாட்டு, இதற்கெல்லாம் காரணம் என்ன? இஸ்லாம் எழுச்சி அடைந்து கொண்டு வருகிறது, அதனை சகிக்க முடியாமல் வயிற்றிலே புலி கரைத்தது என்று தமிழிலே சொல்லுவார்களே, அது போன்ற ஒரு நிலை இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சர்வதேச இஸ்லாமிய எழுச்சிக்கு எதிரான சக்திகளும் குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மையினருக்கு மத்தியில் இருக்கின்ற சகித்துக் கொள்ள முடியாத சக்திகளும் இஸ்லாத்துக்கு எதிராக தமது பணத்தையும் தமது மீடியாக்களையும் தமது சகல வளங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, ஒரு வகையில் நாங்கள் இந்த சவால்களையும் பிரச்சனைகளையும் அபசகுணமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, துரதிர்ஷ்டமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாத்தோடு மக்கள் வாழ்வதற்கு விரும்புகிறார்கள், அதனால் அவர்களுக்கு எதிராக சவால்கள், சூழ்ச்சிகள் வந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் பார்க்கின்றோம், அஃஹஸிபுக்கும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மதலுல் லதீன கலவு மின் கபலிக்கும். நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு ஏற்பட்டது போன்ற சிக்கல்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அவர்களுக்கு சோதனைகள் வந்தன, பிரச்சனைகள் வந்தன. மஸ்தத்ஹுமுல் பஸா வல்லரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல அர்ரசூலு வல்லதீன மாஹு மதா நஸ்ருல்லாஹ் வல்லதீன ஆமனு மாஹு மதா நஸ்ருல்லாஹ். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அவர்கள் நிலை குலைக்கு செய்யப்பட்டார்கள், ஆட்டம் காண செய்யப்பட்டார்கள். ரசூலும் அவரோடு ஈமான் கொண்டு வாழ்ந்தவர்களும் அல்லாஹு தஆலாவுடைய உதவி எப்போது வரும் என்று வாய் திறந்து கேட்கின்ற நிலை ஏற்பட்டது. அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் நீங்களும் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். எனவே சர்வதேச சூழ்ச்சிகளாக இருக்கலாம், தேசிய சூழ்ச்சிகளாக இருக்கலாம், எல்லா சூழ்ச்சிகளுக்கும் அடிப்படையான காரணங்களிலே ஒன்று பொறாமை. முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்தை சகிக்க முடியாது, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு வகையான ஒரு ஜெலஸ் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு ஈகோ ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே பார்க்கின்றோம். மத்திய கிழக்கு நாடுகளிலே அரபு வசந்தத்தின் காற்று வீசிட்டுக் கொண்டிருக்கிறது. எகிப்திலே ஒரு மாற்றம், லிபியாவிலே ஒரு மாற்றம், டியூனீஷியாவிலே, அல்ஜீரியாவிலே என்று மிக வேகமாக முஸ்லீம்கள் இஸ்லாத்தை நோக்கியும் இஸ்லாமிய சட்டங்களை நோக்கியும் இஸ்லாமிய ஷரியத்தை நோக்கியும் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக மேற்கத்திய உலகம் இதனை விரும்பவே மாட்டாது. எனவேதான் அவர்கள் தங்களுடைய பணத்தை, தங்களுடைய மீடியாவை, தங்களுடைய அரசியல் பலத்தை முழுக்கவும் பயன்படுத்தி இஸ்லாமிய எழுச்சி ஒன்று ஏற்படுவதை தடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபியே, யூதர்களும் நசாராக்களும் ஒரு பொழுதும் திருப்தி அடைய மாட்டார்கள், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரைக்கும் என்று ஒரு பொழுதும் திருப்தி அடைய மாட்டார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, இதுதான் சர்வதேச நிலவரம். இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது, தேசிய நிலவரமும் அதுதான். அண்மை காலத்திலே எமக்கு கேள்விப்பட்டு சில தகவல்களின் படி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற துவேஷத்தை கக்குகின்ற, துவேஷத்தை வளர்க்கின்ற இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்ற சில குழுக்களுக்கு வெளிநாடுகளில் இருந்தான சில உதவிகளும், பண ரீதியான உதவிகளும், கருத்து ரீதியான உதவிகளும், ஆலோசனை ரீதியான உதவிகளும் கிடைத்துக் கொண்டிருப்பதாக சில உத்தியோகப்பற்ற தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய தொகை அதிகரிப்பது, முஸ்லீம்கள் வியாபாரத்திலே முன்னேறுவது, முஸ்லீம்கள் தங்களுடைய பாதங்களை பதிப்பது, அவர்களுடைய இஸ்லாமிய அறிவு கூடிக்கொண்டு வருவது, அவர்களுக்கு மத்தியிலே ஒழுக்கமும் கட்டுப்பாடும் முன் எப்போதும் இருப்பதனை விடவும் அதிகரித்திருப்பது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நாம் ஒரு பரவலான இஸ்லாமிய எழுச்சியை பார்க்கின்றோம். எனவே முதலாவது, இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த துவேஷ சக்திகளுடைய பின்னணியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் தீவிரவாதிகள் என்றெல்லாம் இந்த பிரச்சாரம் செய்யப்படுவதற்கான காரணத்தை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த பிரச்சனைகளை, இவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய சோதனைகள், இவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும், பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும், திட்டமிட்டு எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனோநிலையோடு நாங்கள் பார்க்க வேண்டும், அடங்கி ஒடுங்கி இருப்பதல்ல. எனவே முதலாவது விஷயத்தை நாங்கள் கவனத்திலே கொள்வோம், இது அல்லாஹு தஆலாவுடைய நியதி. சத்தியத்தை, உண்மையை போதிப்பவர்களுக்கு எதிர்ப்பு வருவது என்பது அல்லாஹு தஆலாவுடைய உலகத்தின் நியதியாக இருக்கிறது என்ற வகையில் நாம் அதனை முதலாவது பார்க்க வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, இரண்டாவது, என்னை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாகுவதற்கு நாமும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களிப்பு செய்திருக்கிறோம். இதனை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. நாம் இந்த நாட்டிலே எப்படி ஒரு சிறுபான்மையினராக வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தானோ அப்படி இந்த நாட்டிலே வாழ்வது போதாது. இந்த நாட்டிலே வாழ்வதாக இருந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும்? முதலாவது, இந்த நாட்டிலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். ஈமானுடைய விஷயத்திலே, அஹ்லாக்குடைய விஷயத்திலே, கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்திலே, குடும்ப வாழ்வு, கல்வி என்றெல்லாம் வருகின்ற பொழுது எல்லா விடயங்களிலும் மற்றவர்கள் எங்களை நோக்கி வரக்கூடிய வகையில் முன்மாதிரியாக எமது வாழ்க்கையை வைத்திருக்க வேண்டும். ஆனாலும் கவலைக்குரிய விஷயம், துரதிருஷ்டமான விஷயம், எமது நிலை சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. நாம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறோம். நாம் கல்வியிலே பின்தங்கி இருப்பதனால் இந்த நாட்டிலே எமக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்ச்சிகளை பற்றிய அறிவு எமக்கு போதாமல் இருக்கிறது. எமக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கும் கூட கல்வியின் அவசியம் இருக்கிறது. பாடசாலைகளை நாம் திட்டமிட்டு முன்னேற்றவில்லை. அந்நிய பாடசாலைகள் முன்னேறி இருக்கின்ற அளவுக்கு எமது பாடசாலைகளிலே முன்னேற்றம் அபிவிருத்தி கிடையாது. வெறும் கட்டுமானங்களும் அங்கிருக்கின்ற ஆசிரியர் தொகைகளும் பெருகிக் கொண்டு போகின்றன என்பதற்காக வேண்டி நாம் கல்வியிலே முன்னேறி இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக எமது சமுதாயத்தை பொறுத்தவரையிலே துறை சார்ந்த அறிஞர்களுடைய தேவை இருக்கிறது. அது துறை சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம், டாக்டர்களாக இருக்கலாம், அல்லது பொறியியலாளர்களாக இருக்கலாம், மீடியா துறையிலே கால் பதித்தவர்களாக இருக்கலாம், அல்லது நவீன தொழில்நுட்பத்தை கற்றவர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக தலை நிமிர்ந்து இந்த நாட்டிலே இருப்பார்களாக இருந்தால் எமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் இவ்வளவு தைரியப்பட்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், யாரெல்லாம் இஸ்லாமிய களத்திலே நின்று போராடிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான சக்திகளை எல்லாம் நீங்கள் திரட்டி கொடுங்கள், நீங்கள் அவர்களுக்கு தேவையான ஆற்றல்களை எல்லாம் திரட்டி ஒழுங்குபடுத்திக் கொடுங்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றார். அது ஆயுத பலமாக இருக்கலாம், அறிவு பலமாக இருக்கலாம், சிந்தனா ரீதியான பலமாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் நாங்கள் திரட்ட வேண்டிய ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். எனவே சகோதரர்களே, எமது பக்கத்திலே பிரச்சனை இருக்கிறது. நாம் கல்வியிலே பின்தங்கி இருப்பது, திட்டமிடலிலே பின்தங்கி இருப்பது, ஒழுங்குபடுத்தலிலே பின்தங்கி இருப்பது எல்லாம் எமது எதிரிகள் எமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்கான அருமையான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு குப்பை மேட்டிலே மிகவும் காய்ந்த சருகுகள் இருக்கமாக இருந்தால் அந்த சருகுகளை நோக்கி ஒரு சின்ன தீக்குச்சியை வீசினாலும் போதும், அது பற்றி எரியும் என்று எங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலையிலே தான் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு சிறிய சூழ்ச்சியை செய்தாலும் கூட அந்த சூழ்ச்சி மிக அவசரமாக எமது சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய நிலையிலே நாம் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றோம். நாம் கல்வியிலே அக்கறை காட்டியது போதாது, பொருளாதாரத்திலே தொழில்துறைகளிலே முன்னேற வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கின்ற அளவுக்கு சகோதரர்களே கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று அக்கறை காட்டியது போதாமல் இருக்கிறது. அதனுடைய விளைவுகளை நூற்றாண்டு காலமாக இந்த நாட்டிலே நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் எப்படி இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்கொள்ளலாம் என்பதனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே யூதர்கள் சுரியானி மொழியை தங்களுடைய மொழியாக கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரபு மொழி அல்லாத அந்த சுரியானி மொழியை தங்களுடைய மொழியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களோடு பேசுவதற்கும் உறவாடுவதற்கும் அவர்களிடமிருந்து வரக்கூடிய கடிதங்களை படிப்பதற்கும் அவர்களுக்கு கடிதம் எழுதுவதற்கும் சுரியானி மொழி படித்த சஹாபாக்களுடைய தேவை மதீனாவிலே ஏற்பட்டது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இப்படியான ஒரு அந்நிய மொழியை படிப்பதற்காக வேண்டி நியமிக்கிறார்கள். அவ்வாறு நியமித்த சந்தர்ப்பத்திலே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இரண்டு வாரங்களிலே அந்த யூதர்களுடைய மொழியை படித்தேன், அதற்கு பின்னால் யூதர்களிடமிருந்து வரக்கூடிய கடிதங்களுக்கு பதிலளிக்க முடிந்தது, யூதர்களுக்கு கடிதங்களை அனுப்ப முடிந்தது, யூதர்களுடைய கோஷ்டிகள் தூது கோஷ்டிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்ததற்கு பின்னால் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்த முடிந்தது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, மற்றவர்களுடைய மொழியை நாங்கள் படித்திருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன என்ன கலைத்துறைகளிலெல்லாம் கலா ஞானங்களிலெல்லாம் விஞ்ஞானங்களிலெல்லாம் முன்னேறி கொண்டு போகின்றார்களோ அவற்றை நாமும் படித்து நாம் அவர்களை விடவும் உயர்ந்த தரத்திற்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற உங்களுடைய சத்தையும் பணமும் அல்லாஹு தஆலாவுடைய எதிரிகளுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று சொல்கின்றான். உங்களிடத்திலே இருக்கின்ற அறிவு, உங்களிடத்திலே இருக்கின்ற ஆயுதம், உங்களிடத்திலே இருக்கின்ற ஆற்றல்கள் இவை எதிரிகளுக்கு சமனான நிலையில் இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களிடத்திலே இருக்கின்ற அந்த ஆற்றல், அந்த சக்தி இஸ்லாத்தின் எதிரிகள் கண்டால் குலை நடுங்க வேண்டும், அவர்களுக்கு பயம் ஏற்பட வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் அவற்றிலே திறமையானவர்களாக அவர்களை விடவும் மிகைத்தவர்களாக மாற வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, சிங்கள மொழியிலே சிங்கள மொழியை படித்தவர்கள் தேவை. அது மாத்திரமல்ல, ஆங்கில மொழியை படித்தவர்கள் தேவை. ஆங்கிலமும் சிங்களமும் தெரிந்தால் மாத்திரம் போதாது. சிங்கள பாடசாலைகளுக்கு சென்று எமது பிள்ளைகளை அந்த மீடியத்தில் இந்த மீடியத்தில் கற்ற வைத்தால் மாத்திரம் போதாது. நாம் அந்நிய சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்கு இஸ்லாமிய அறிவு ஞானமும் தேவைப்படுகிறது. இன்று இஸ்லாமிய அறிவு ஞானங்களை பெற்றிருப்பவர்களுக்கு சிங்களமும் ஆங்கிலமும் தெரியாது, சிங்களமும் ஆங்கிலமும் தெரிந்தவர்களுக்கு இஸ்லாமிய ஞானம் தெரியாது என்ற ஒரு பயங்கரமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான நிலைகளிலே மாற்றம் ஏற்பட வேண்டி இருக்கிறது. முக்கியமான பிரச்சனை, முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை விளங்காத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களோடு தொடர்பு வைத்திருப்பது மிகவும் குறைவு. அவர்களை விட்டும் தூரமாகி ஒதுங்கித்தான் வாழ பார்க்கின்றோம். அவர்களை காணுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களோடு இங்கிதமாக பேசுவது, இரக்கமாக பேசுவது என்ற இந்த காலகட்டங்களை எல்லாம் நாங்கள் கவனிப்பதில்லை, நாம் அவற்றை பொருட்படுத்துவதில்லை. இது முக்கியமான பிரச்சனை. எனவே நாம் அவர்களை விடவும் அதிகமாக இந்த துறைகளிலே முன்னேற வேண்டிய தேவை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த நாட்டை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக அந்நிய சமூகங்களையும் எங்களையும் பிணைக்க வேண்டுமாக இருந்தால், அவர்களுடைய உள்ளத்தை நாம் வெல்ல வேண்டுமாக இருந்தால், நாம் செய்ய வேண்டிய அடுத்த மிக முக்கியமான வேலை, அவர்களோடு பழகுகின்ற பொழுது இஸ்லாமிய அகலாக்குகளை நாங்கள் கையாள வேண்டியிருக்கிறது, இஸ்லாமிய பண்பாடுகளை கையாள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நாம் வியாபாரிகளுக்கு சொல்லுகின்றோம், உங்களுடைய வியாபார நடவடிக்கைகளிலே, கொடுக்கல் வாங்கல்களிலே முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஒழுக்கங்களை நீங்கள் பேண வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் சொல்வதற்கு முயற்சிக்க கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு துரோகம் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. அது இஸ்லாத்தினுடைய ஆணி வேறையை கலட்டி எறிந்துவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் பிரபல்யமாக இருப்பது வியாபாரத்தின் ஊடாக. அவர்கள் வியாபார சமூகம் என்றுதான் அறிமுகமாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பகுதியிலே விடவும் மிக மோசமான பகுதி முஸ்லீம்கள் தான். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே மிக அதிகமாக வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே துரோகம் செய்கின்றார்கள். ஒரு செக் ஒரு காசோலை வழங்கப்பட்டால் அது ரிட்டர்ன் ஆகிறது என்றால், அங்கு அவருடைய வங்கி கணக்கிலே பணம் இல்லை என்றால், இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பாலானவர்களை நாம் அப்படியானவர்களை இனம் காணுவதாக இருந்தால், அவர்களுக்கு மத்தியிலே பெரும்பாலானவர்களாக முஸ்லீம்கள் இருப்பார்கள் என்ற கருத்து இருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே வியாபாரத்திலே துரோகம் செய்வது, கொடுக்கல் வாங்கலிலே நம்பிக்கை நாணயம் இல்லாமல் நடப்பது என்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த நாட்டிலே பிழையான முன்மாதிரிகளை காட்டியிருப்பவர்கள் முஸ்லீம்கள். இப்படி இருந்தால் இந்த நாட்டிலே வாழ முடியாது. நிச்சயமாக இந்த நாட்டிலே கால் பதித்து வாழ வேண்டுமாக இருந்தால், அந்நிய சமூகங்களை சேர்ந்தவர்களும் இஸ்லாத்தை தழுவ வேண்டுமாக இருந்தால், நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை, குறிப்பாக நாம் அவர்களோடு சந்திக்கின்ற அவர்களோடு பழகுகின்ற இடங்களிலெல்லாம் எமது அகலாக்குகளை வெளிப்படுத்த வேண்டும், இன்முகத்தோடு பேச வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் உயர்ந்தபட்சம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற சந்தர்ப்பமாக இருக்கலாம், ஒரு வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பமாக இருக்கலாம், ஒரு காரியாலயத்துக்கு சென்று ஒரு சேவையை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கின்ற சந்தர்ப்பமாக இருக்கலாம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடிப்படையான இஸ்லாமிய ஒழுக்கங்களை எங்களால் பண்ண முடியுமாக இருந்தால், விட்டுக் கொடுப்பது, பொறுமையாக நடப்பது, மற்றவர்களும் மனிதர்களே அவர்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டுமே என்றெல்லாம் யோசித்து இந்த நாட்டிலே நடப்போமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றுவது என்பது அவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற விஷயம் அல்ல. பயான்களினாலும் புத்தகங்களினாலும் கருத்தரங்குகளினாலும் சாதிக்க முடிந்ததனை விடவும் மிக அதிகமாக நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக, நிச்சயமாக அஹ்லாக்குகளின் மூலமாக. ஒரு வார்த்தையை கூட பேச தேவையில்லை, உங்களுடைய நடத்தையில் ஒரு மாற்றம் இருக்குமாக இருந்தால், நீங்கள் பஸ்ஸிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், மிகவும் பாரமான ஒரு பொருளை ஒரு அந்நிய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தூக்கி கொண்டு வருகிறார், அவரை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்து அவருடைய பொருளை நீங்கள் எடுத்து உங்களுடைய பக்கத்திலே நீங்கள் வைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில், நீங்கள் ஒரு முஸ்லீம் என்று அவரை இனம் காணுகின்ற சந்தர்ப்பத்தில், உங்கள் மீது அவருக்கு ஏற்படுகின்ற அபிமானம், உங்கள் மீது அவருக்கு ஏற்படுகின்ற அன்பு, பாசம், நெருக்கம், அது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, வருஷக்கணக்குக்கு நீடிக்கும். முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு உறுப்பினர் பற்றிய இந்த அபிப்பிராயம் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, குறிப்பாக பஸ் வண்டிகளிலே பொது போக்குவரத்து சாதனங்களிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய பல ஒழுக்கங்களை முஸ்லிம்களாகிய நாங்கள் மறந்திருக்கின்றோம். குறிப்பாக தொலைபேசி உரையாடல், நாம் தமிழிலே பேசுகின்றோம், சத்தமாக பேசுகின்றோம், எமது அந்தரங்கங்கள் விஷயங்களை கூட பேசுகின்றோம், எமது கொடுக்கல் வாங்கல்களை மிக நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பக்கத்திலே ஒருவர் இருக்கிறார், அவர் அந்நிய சமூகத்தைச் சேர்ந்தவர், அவர் சில நேரங்களில் தூங்கிக் கொண்டிருக்கலாம், அல்லது அவர் மிகவும் அமைதியாக பிரயாணம் செய்வதற்கு விரும்பிக் கொண்டிருக்கலாம். நாம் அளவுக்கு அதிகமாக சத்தமிட்டு அதுவும் எமது மொழியிலே மிக நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பது என்பது அந்த சக பிரயாணிகளுக்கு மிகவும் அதிகமான வருத்தத்தையும் தொந்தரவையும் தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கட்டாயம் பேச வேண்டியிருந்தால் சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும், அல்லது வேறொரு நேரத்துக்கு அந்த அழைப்பை நீங்கள் தாருங்கள் என்று அவருக்கு சொல்லி அந்த அழைப்பை நாங்கள் துண்டிக்க வேண்டும். இவையெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பண்புகள் அல்ல. இப்படி போன்ற கடைபிடிக்க வேண்டிய ஆயிரம் பண்பாடுகள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. வியாபார கொடுக்கல் வாங்கலிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது பக்கத்து வீட்டாராக முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அதிகமான ஒழுக்கங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து எமது வாழ்க்கையின் நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நிச்சயமாக இந்த நாட்டிலே கட்டாயமாக வாழ வேண்டிய சமூகமாக நாங்கள் பார்க்கப்படுவோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகின்றோம். முஸ்லீம்களை அவர்கள் பார்க்கின்றார்கள், முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்களா, தங்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களா என்றெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்க்கிறார்கள். இஸ்லாத்தை நோக்கி நாம் அழைப்பு கொடுக்கின்றோம். இஸ்லாம் என்பது சாந்தி சமாதானத்தின் மார்க்கம், அதில் மாத்திரம்தான் விமோசனம் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோமே, ஆனால் எங்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற இயக்கங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறதா, பள்ளிவாயல்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறதா, உலமாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறதா, பெரும் பெரும் அமைப்புகளுக்கு மத்தியில் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதனை பார்க்கிறார்கள் பெரும்பான்மை சமூகத்தவர்கள். இவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அடித்துக் கொள்கின்ற, மோதிக் கொள்கின்ற, கொலை செய்து கொள்கின்ற, பள்ளி வாயல்களை உடைத்துக் கொள்கின்ற சமூகமாக இவர்கள் இருக்கிறார்களே என்று அவர்கள் எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை தைரியமாக செய்வதற்கு அது ஒரு வழிவகுத்திருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிணக்கப்பட்டுக் கொள்ள வேண்டாம், சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம். வலா தனாசாவு பத்தப்ஷலு, நீங்கள் தோல்வி காண்பீர்கள், உங்களுடைய தனித்துவம் இழக்கப்பட்டுவிடும், உங்களுடைய உங்களை பற்றிய மதிப்பட்சத்தை, உங்களை பற்றி இருக்கின்ற நல்ல அபிமானத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள் காவிர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இன்று தலை நிமிர்ந்து பேச முடியாத அளவுக்கு நாம் சிறுமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. பாராளுமன்றத்துக்குள் கூட எமது முஸ்லிம் அரசியல்வாதிகள் சண்டையிட்டுக் கொள்கின்ற துர்பாக்கியமான நிலை. ஒரு பள்ளியைச் சேர்ந்தவர்கள் மற்ற பள்ளியிலே இருக்கின்றவர்களுக்கு எதிராக பகிரங்கமாகவே பிரச்சாரம் செய்கின்ற ஒரு நிலை. ஒரு பள்ளியைச் சேர்ந்தவர்கள் இன்னொரு பள்ளிக்கு சென்று அதற்குள் நுழைந்து கொலை செய்கின்ற ஒரு நிலை. ஒரு பள்ளிக்கு மேலால் சென்னை மரத்தை வெட்டி போடுகின்ற ஒரு சூழ்நிலை. போலீசிலும் கோர்ட்டிலும் சென்று நாம் எமக்கு முஸ்லிம் அல்லாதவர்களை நீதிக்கு அழைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அற்பமான சிறிய சிறிய விஷயங்களுக்காக வேண்டி முஸ்லிம் சமுதாயத்தை நாங்கள் பலியாக்கி இருக்கின்றோம். நாம் அனைவரும் இதற்கு அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கேட்பான், ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழ்ந்தீர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்தீர்களா, அல்லது சண்டையிட்டுக் கொண்டு வாழ்ந்தீர்களா, மற்றவர்களுக்கு தொந்தரவாக வாழ்ந்தீர்களா, இஸ்லாத்திற்கே வேலியாக அமைந்தீர்களா, அல்லது இஸ்லாத்தை மற்றவர்கள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தீர்களா என்று கேட்பானே, அந்த நேரத்திலே நானும் நீங்களும் என்ன பதிலை சொல்லி தப்ப இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய தொகை இந்த நாட்டிலே அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்று சந்தோஷப்பட வேண்டாம். இருக்கின்ற தொகையினரும் எந்த அளவு தூரம் குவாலிட்டியானவர்கள், தரமானவர்கள் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. உலகத்திலே யூதர்களுடைய தொகை 1.5 கோடி மாத்திரம்தான், நாங்கள் 160 கோடி வாழ்கின்றோம். ஆனால் அவர்களுடைய தொகை குறுகியதாக இருந்தாலும் அவர்கள் தங்களை அறிவியல் துறையிலே, அரசியல் துறையிலே, மற்றும் உண்டான எல்லா துறைகளிலும் அவர்கள் தரமானவர்களாக மாற்றி இருப்பதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குட்பட்ட அந்த சமூகம் தங்களை முன்னேற்றி கொண்டதன் காரணமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய நியதியை அவர்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கின்ற அவ்வளவு யுத்தங்களையும் அவர்கள் தான் தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவு பசாதுகளுக்கும் அவர்கள் தான் அடிகோளுகிறார்கள். ஆனாலும் முஸ்லிம் சமுதாயம், தீனை சுமந்த சமுதாயம், சத்தியத்தை கையில் வைத்திருக்கின்ற சமுதாயம், அல்லாஹு தஆலா வெற்றிக்கான நிபந்தனைகள் என்று எவற்றையெல்லாம் சொன்னானோ அவற்றை விட்டு ஒதுக்கியதன் காரணமாக நாம் இவ்வளவு தூரம் பெருமைப்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த சிறுபான்மை நாட்டிலே வாழ வேண்டிய முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவுகளை சீர் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌக்காகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரபல்லா.